الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية رواه البخاري கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் மார்க்கத்தின் முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொடுக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் சொர்க்கம் செல்வோம் என்ற தலைப்பில் பல்வேறு வாரங்களாக பல்வேறு விஷயங்களை நாம் பார்த்த வண்ணமாக இருக்கிறோம். அந்த வரிசையில் முதல்ல வந்து உது செய்துவிட்டு ஓத வேண்டிய துவாவை மறக்காமல் ஓதிவிட வேண்டும் என்பதும், ஒவ்வொரு உலுவுக்கு பிறகும் தஹையத்துல் உலு என்று சொல்லக்கூடிய ரெண்டு ரக்காத்துகளை தொழுதுவிட வேண்டும் என்பதை பற்றியும், சையதுல் இஸ்திஃபார் என்று சொல்லக்கூடிய அந்த துவாவை காலை மாலை மறக்காமல் ஓத வேண்டும் என்பதை பற்றியும், வெட்டி விவாதங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும், பொய் சொல்வதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் என்பதை பற்றியும், நாவுகளை பேண வேண்டும் என்பதை பற்றியும், அதே மாதிரி போன வாரத்தை பொறுத்தவரை நம்முடைய குணங்களை நல்ல குணங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். யாருடைய குணம் நல்ல குணமாக இருக்கிறதோ அவர்கள் சொர்க்கத்தின் மிகப்பெரிய மிக உயர்ந்த தரஜாவாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் வாரிசுகள் என்பதை நாம் ஏற்கனவே பல வாரங்களாக பார்த்திருக்கிறோம். இந்த வார அந்த நற்பண்புகள் விஷயமாக இன்னும் சில செய்திகள் சொல்லணும். அப்படி சொன்னா போன வாரம் முக்கியமா எதை சொன்னோம் அப்படி சொன்னா, ஒரு முஸ்லீமுடைய பண்பு என்னங்கிற பார்க்கும்போது, ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் எந்த முஸ்லீமுடைய மனசையும் அவன் புண்படுத்த மாட்டான். வாயாலையோ அல்லது கைகளாலையோ செயல்களாலையோ அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமூன மில்லி சாணிஹி வயதிஹி. நபிகள் சொன்ன ஹதீஸ் புகாரி பதிவு பண்றாங்க. அல் முஸ்லிம், முஸ்லிம் யார் என்று சொன்னால் மன் சலிம் அல் முஸ்லிமூன மில் லிசானிஹி வயதிஹி. யாருடைய வாயால் அடுத்தவர்களுக்கு தொல்லை கொடுக்கவில்லையோ, யாருடைய கரங்களால் அடுத்தவர்களுக்கு தொல்லை கொடுக்கவில்லையோ அவனே யார் உண்மையான முஸ்லீமாக இருக்கிறான் என்று சொன்ன காரணத்தால யாருடைய உள்ளங்களையும் நாம் காயப்படுத்தி விடக் கூடாது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த வார அது விஷயமா இன்னும் சில விஷயத்தை பார்க்கல. கோபப்படக்கூடாது. அது என்ன கோபம் என்பது? ஷைத்தானுடைய பிரதிபலிப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கோபத்துக்கு முன்னால நம்ம எல்லாம் ஜும்மாவுக்கு வர்றோமா இல்லையா, வேற வேற நாட்கள லுஹர் தொழுவீங்க இல்லையா, நம்ம நேத்து வந்து இதே நேரத்துல லுஹரை தொழுதிருப்போம், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் லுஹர தொழுவோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை மட்டும் வந்துட்டா விசேஷமா நாளா அறிவிச்சு ஜும்மாண்ட அறிவிச்சு அதுக்கு முன்னால ஒரு உபதேசங்கள் பண்ணாங்களே இல்ல ஹுதுபா பண்ணாங்களே, இந்த ஹுதுபாவின் நோக்கம் என்ன என்று சொன்னால் நல்ல விஷயங்களை மக்களுக்கு போதிக்க வேண்டும், நற்பண்புகளை போதிக்க வேண்டும், மக்களை நல்லவர்களாக மாற்ற வேண்டும். ஏன் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஃபத்துல்லாவை கட்டினாங்களே, ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டினாங்களே, அவங்க ரெண்டு பேரும் கட்டி போட்டு அல்லாஹ்ட்ட வந்து மக்காவில் இருந்து கொண்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட துஆ என்ன என்று சொன்னால் ரப்பனா வபாத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாதிகே வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மத வ யுஸக்கீஹிம். அல்லாஹ்வே இந்த ஊரில் ஒரு நபியை நீ அனுப்புவாயாக. கேக்குறது யாரு? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டிவிட்டு காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள். அல்லாஹ்வே, இந்த ஊரிலிருந்து ஒரு நபியை நீ உருவாக்குவாயாக. அந்த நபி என்ன செய்வார் என்று சொன்னால், வயு அல்லி முகமுல் கிதாப, மக்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பார். ஹதீஸையும் கற்றுக் கொடுப்பார். இந்த வேதத்தின் மூலமாக, ஹதீசுகள் மூலமாக மக்களை பரிசுத்தப்படுத்துவார். அப்படி வேதங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய, ஹதீசுகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய, மக்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நபியை இந்த ஊரிலிருந்து நீ உருவாக்குவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டிவிட்டு கேட்டதுவா. அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டான். அதை ஏற்றுக்கொண்டுதான் நபிகள் நாயகத்தை அல்லாஹ் என்ன பண்றான், மக்காவிலிருந்து உருவாக்கி இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபி ஆனாங்கல, மக்களை வந்து தஸ்கியா பண்றாங்க. தஸ்கியான என்ன, பரிசுத்தப்படுத்துவது. நீங்கள் பாவங்களை செய்ய வேண்டாம், அது வாய் மூலமாக செய்யக்கூடிய பாவங்களாக இருந்தாலும் சரி, செயல் மூலமாக செய்யக்கூடிய பாவங்களாக இருந்தாலும் சரி, சில பாவத்தை தப்புகளை நினைக்கிறோமே, இந்த பாவங்கள் செய்யாமல் தடுப்பதுக்கு பேர் என்ன, தஸ்கியா. இந்த தஸ்கியா பண்ணுவதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார வார ஜும்மா வெள்ளிக்கிழமை பண்ணாங்க, குதுபா பண்றாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப குதுபாவுடைய நோக்கத்தை அல்லாஹ் சொல்கிறான் திருமறை குர்ஆனில், சூரத்து ஜாரியாத் என்று சொல்லக்கூடிய 51வது அத்தியாயத்தின் 55வது வசனம், அதில் வதக்கிர், நபியே நீங்கள் மக்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு, ஏன் உபதேசம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், ஃபயின்ன ஸிக்ரா தன்ஃபவுல் முஃமினீன், யார் ஈமான் கொண்டவர்களோ அவர்களுக்கு உபதேசம் பயனளிக்கும். யார் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, யாருக்கு உபதேசம் வந்து ஃபாயிதா கொடுக்கவில்லையோ, அவங்க யாரு, ஈமான் கொள்ளாதவர்கள். இருக்க வேண்டிய அளவுக்கு ஈமான் இல்லாதவர்கள். யார் ஈமான் கொண்டவர்களோ அவர்களுக்கு உபதேசம் என்ன பண்ண, பயனளிக்கும் என்று அல்லாஹ் பேசுகிறான். அது மாத்திரமல்ல, என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, திருமறை குர்ஆனின் சூரத்துர் ராயதி என்று சொல்லக்கூடிய 13வது அத்தியாயத்தின் 11வது வசனம், அதிலே அல்லாஹ் பேசுகிறான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்புசிஹிம். ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் மாற்ற மாட்டான். ஒரு கெட்ட சமுதாயம், கெட்ட சமுதாயத்தை நல்லவர்களாக அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், மாற்ற மாட்டான். எதுவரை மாற்ற மாட்டான் என்று சொன்னால், ஹத்தா யுகையிரு மா பி அன்புசிஹிம், அந்த சமுதாயம் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும் வரை, தன்னைத்தானே திருத்திக் கொள்ளும் வரை அந்த சமுதாயத்தை அல்லாஹ் திருத்த மாட்டான் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அவ என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்ம நல்லவனா மாறினா தான், மாற முயற்சி பண்ணா தான் அல்லாஹ் என்ன செய்வான், நல்லவனா மாத்துவான். நம்ம மாற முயற்சி பண்ணவே மாட்டோம் சொன்ன, நல்லவனா மாற்றவே மாட்டாங்கிறதுக்கு இந்த ஆயத்தை வந்து சார்ந்தா இல்லையா. சஹாபாக்களை பொறுத்தவரை ரசூலுல்லாஹ் உபதேசங்கள் பண்ணுவாங்களே, குர்ஆன் ஹதீஸ் கேட்பாங்களே, சும்மா கேட்டுட்டு போக மாட்டாங்க. கேட்ட ஒவ்வொரு வசனங்களையும் ஹதீஸுகளையும் சஹாபாக்கள் அப்படியே அமல் பண்ணுவார்கள். உதாரணமாக திருமறை குர்ஆனின் சூரத்துல் பக்கரா என்று சொல்லக்கூடிய 2வது அத்தியாயத்தின் 187வது வசனம், அதிலே அல்லாஹ் பேசுகிறான், குலு வஷரபு ஹத்தா யதபையன லக்குமுல் ஹைதுல் அபியது மினல் ஹைதில் அஸ்வதி மினல் ஸஃபிர். நீங்கள் சஹரு சாப்பாட்டை சாப்பிடுங்கள், சஹரு உணவை நீங்கள் உண்ணுங்கள், படுகுங்கள் என்று சொல்லிவிட்டு, எதுவரை என்று சொன்னால், ஹத்தா யதபையன லக்குமுல் ஹைதுல் அபியது மினல் ஹைதில் அஸ்வத், வெள்ளை கயிறுக்கும் கருப்பு கயிறுக்கும் மத்தியில் வித்தியாசம் தெரியும் வரை என்ற வசனம் அருளப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை சஹாபாக்களுக்கு ஓதி காட்டுவாங்க. சஹாபாக்களுக்கு ஓதி காட்டின இன்னைக்கு இந்த ஆயத்து இறங்குது, இன்னைக்கு ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு சஹாபி சஹரு, மறுநாள் காலருக்கு பத்தியெல்லாம் அந்த சஹர் நேரத்துல சஹரு பண்றாரு, நோம்பு வைக்கிறாரு. அப்படி நோம்பு வைக்கும் போது அவர் நைட்ல அன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாலே ஒரு வெள்ள கயிறு எடுத்தாரு, இன்னொரு கருப்பு கயிறு எடுத்தாரு, ரெண்டையும் தலவாணிக்கல வச்சுக்கிட்டாங்க, ரெண்டு கயிறையும் தலவாணிக்கல வச்சுக்கிட்டு தூங்குறாங்க. அந்த சகர் நேரம் வர்ற மாதிரி இருக்குது, எந்திரிக்கிறாங்க, இருட்டா இருக்குது, அதுக்கு இந்த மாதிரி லைட் போக்குவரத்து இல்லங்கறனால இருட்டுல உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. ரெண்டு கறியை வச்சுக்கிட்டு எது வெள்ள வெள்ள கயிறு கருப்புன்னு தெரியல, இது வரை சாப்பிடுறாங்கன்னு சொன்ன, கொஞ்சம் வெளிச்சவருமே, கொஞ்சம் வெளிச்ச வர்ற வர சாப்பிடுறாங்க. வெளிச்சம் வந்தோன்னு தெரிகிறது, இது வெள்ள கயிறு, இது என்ன கயிறு, கருப்பு கயிறு என்று அவர் தெரிந்து கண்ணில பாத்துட்டாரு. அதுவரை சாப்பிடுறாரு, அதுவரை சாப்பிட்டு விட்டு நேர நபிகள் நாயகத்தை வந்து பார்த்து, அல்லாஹ்வுடைய ரசூலே நேற்று இறங்கிய வசனம், நீங்கள் இந்த வசனத்தை ஓதி காட்டினீர்களே, நீங்கள் சோறு சாப்பாடு சாப்பிடுங்கள் பருகுங்கள், இதுவரை வெள்ளை கயிறுக்கும் கருப்பு கயிறுக்கும் மத்தியில் வித்தியாசம் தெரியும் வரைன்னு சொன்னீங்களே, அல்ல ஆயத்து இருக்கிறானே, அந்த ஆயத்தை நான் இன்றைக்கு அமல்படுத்தி விட்டேன் என்று அந்த சஹாபி சொன்னார். சொன்ன உடனே நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சஹாபிக்கு பதில் சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சஹாபிக்கு பதில் சொன்னான். என்ன பதில்? மீனல் ஃபஜ்ர், வெள்ளை கயிறுக்கும் கருப்பு கயிறுக்கும் மத்தியில் வித்தியாசம் என்று சொன்னால் அது என்ன நெசவுமாக செய்யறது கிடையாது, அது என்ன ஃபஜ்ர் நேரம் வரும் வரை உண்ணுங்கள் என்று பொருளாக இருக்கிறது. முதல் ஆயத்து வந்துச்ச, அந்த ஆயத்துல என்ன வரல, ஃபஜ்ர் என்ற வார்த்தை வரவில்லை. இந்த சஹாபி அவரவர்த்தனாரே ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாரே, சொன்ன பிறகு ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்டாங்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னால இந்த அல்லாஹ் பதில் சொல்லி இந்த ஒரு துண்டை மாத்திரம் தனியாக அல்லாஹ் இறக்கினான் என்கிற இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹு அலைஹி தங்களுடைய கிதாபுல பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சஹாபாக்கள் எப்படி ஒரு வசனம் அருளப்பட்டு விட்டால், ஒரு ஹதீஸ் சொல்லப்பட்டு விட்டால் எப்படி சமீஅனா வாத்தானா கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று கட்டுப்பட்டாங்கிறதுக்கு இந்த வசனம் இந்த ஹதீஸ் வந்து சான்றா இல்லையாங்க. அதை மட்டும் இல்ல, சும்மா நோன்பு வைக்கிறது பெரிய ஒரு காரியம் இல்ல. இமா புகாரி ஒரு ஹதீஸ் பதிவு பண்றாங்க, உக்பா பின் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் வந்து அறிவிப்பாங்க. மக்காவுல ஒரு கல்யாணம் முடிச்ச புதிய மாப்பிள்ள புது பொண்ணு, அவர் புது மாப்பிள்ள சஹாபி, புது பொண்ணு யாரு சஹாபி, ரெண்டு பேரும் அப்பதான் புதுசு புதுசா கல்யாணம் முடிச்சு அவங்க நிம்மதியா சந்தோஷமா இருந்துகிட்டு வெளியே மக்காவுடைய ரோட்ல வெளியே போறாங்க. அந்த புது மாப்பிள்ள புது பொண்ணு மக்காவில ஒரு பெரிய ஒரு அம்மா பாப்பாங்க, பார்த்து போட்டு ரெண்டு பேர்கிட்டையும் பேசுவாங்க. பேசிவிட அந்த அந்த புது பையன் இருந்தார புது மாப்பிள்ள, அவர்கிட்ட தம்பி நீ யாருன்னு தெரியுமா, என்ன உனக்கு யாருன்னு தெரியுமான்னு கேட்பாங்க. அவர் தெரியாதுங்குவாரு, சொல்லுவாங்க அந்த அம்மா, நான் உனக்கு பாலூட்டிய தாய், நீ சின்ன பிள்ளையா குழந்தையா இருக்கும் போது நான் உனக்கு பெக்கல பச்சை தாய் இல்ல, அந்த காலத்துல வெளியே கொடுத்து பால் கொடுப்பாங்க, நீ குழந்தையாக இருக்கிற போது என்னிடத்தில் பால் குடித்தாய், பால் குடித்த காரணத்தால நான் உனக்கு யாரு அம்மா, நீ யாரு மகன், அப்ப நமக்கு பத்திய தாய் மகன் என்ற உறவு இருக்கிறது அப்படின்றவாங்க. சொல்லிப்பட்டு அந்த மனைவி இருந்தாங்களே, மனைவிய சொல்லுவாங்க, இந்த புள்ள எனக்கு யார் தெரியுமா, இதுவும் எனக்கு மகள், எப்படி மகள், இதுவும் குழந்தையாக இருக்கிற போது நான் என்ன செஞ்சேன், பால் கொடுத்தேன், அப்ப அவங்க ரெண்டு பேருக்கு நான் யாரு பாலூட்டிய தாய் என்ற காரணத்தால் நீங்க ரெண்டு பேரும் இடத்தில் பால் குடித்த காரணத்தால ரெண்டு பேரும் யாரா மாறிட்டீங்க, கணவன் மனைவி அல்ல, நீங்க யாரு அண்ணன் தங்கச்சி, ஒரு அம்மாங்க பெத்த அம்மா இல்ல பால் கொடுத்த அம்மா, இந்த அம்மாட்ட தான் அவர் பால் குடிச்சாரு, இந்த அம்மாட்ட தான் அந்த பொண்ணு பால் குடுத்துச்சு, அப்ப பால் கூடிய உறவு இருக்குது, எப்படி ரத்த உறவு மூலமாக சகோதரியை நிகா செய்வது மார்க்கத்தில் ஹராமோ அது மாதிரி பால் கூடி உறவு மூலமாக ஏற்பட்டது அதுவும் என்ன ஹராம் என்பதை அப்பதான் கல்யாணம் முடிச்சு புதுசு புதுசா சந்தோஷமா மக்காவில் போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து பெரிய ஒரு குண்டத்துக்கு போடுறாங்க, போட்டா கலங்கி போயிடுறாரு அந்த சஹாபியும் சரி, அந்த சஹாபிய பெண்மணியும் சரி, என்னடா சந்தோஷமா இருக்கோ, இந்த சந்தோஷத்துக்கு இவங்க ஒரு பெரிய இடிய போட்டாங்கல அப்படி பயப்படுறாங்க. பயந்து இதுக்கு ஒரு முடிவு நம்ம எடுத்தாகணும், இதுக்கு மேல உறவு கொண்டால் ஜினாவே போயிடும், ஹராமா போயிரு, உபச்சாரமா போயிரு, பண்ணிட கூடாது, இதுக்கு என்ன மார்க்கத் தீர்ப்பு, மார்க்கத் தீர்ப்பை தெரிஞ்சு அமல் பண்ணனே அப்படின்னு ரெண்டு பேரும் துடிக்கிறாங்க. நபிகள் நாயகம் செல்லும் அந்த சமகாலத்தில் ஹயாத்தாக மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சம்பளம் நடக்கிறத மக்காவுல ரசூல் அங்க வாழ்றாங்க, மதீனாவில வாழ்றாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, கொஞ்சம் நினைக்க வரலாமே, அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நம்ம எல்லாம் ஒரு முடிவு பண்ண வேண்டாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஹயாத்தா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் ஃபத்வா கேட்போம், அவங்க என்ன சொல்றாங்களோ ஏத்து கட்டுப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது பொண்ணு புது மாப்பிள்ளைய மக்கள் வந்து மதீனாவுக்கு அனுப்பிடுறாங்க. இவர் மதீனாவுக்கு போறாரு, ரசூலுல்லா பாக்குறாங்க, நடந்த சம்பவத்தை சொல்றாங்க. சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட சொல்லிட்டாங்க, இனிமே நீங்கள் சேர்ந்து வாழ்வது ஹராம். சரியா, ஹுர்ரிமத் ஆயத்தை ஓதி காட்டுவாங்க, சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 23வது வசனம், ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும்,
வபனாத்துக்கும் வஹவாத்துக்கும் வஅம்மாத்துக்கும் வஹாலாத்துக்கும் வபனாத்துல் அஹி வபனாத்துல் உஹுதி வஉம்மஹாத்துக்கும் உல்லாத்தி அர்லானக்கும் என்கிற இந்த வசனத்தை ஓதி, எனவே ஒரு தாயிடத்தில் ரெண்டு பேரும் பால் குடித்திருந்தால், கணவன் மனைவி ரெண்டு பேரும் பால் குடித்திருந்தால், அவர்கள் சகோதர சகோதரிகளாக மாறிவிட்டார்கள். அவர்கள் நிக்கா செய்வது கூடாது. நிக்கா செய்திருந்தாலும் தெரியாமல் செய்திருந்தாலே என்ன செய்யணும், பிரிந்துவிட வேண்டும் என்பதற்கு இந்த வசனம் சான்றாக இருக்கிறது. எனவே நீங்கள் பிரிந்து விடுங்கள். இந்த நபிகள் நாயகம் செல்லும் அவர்கிட்ட சொல்ல, அவர் நேர மக்காவுக்கு வர தன்னுடைய மனைவிட்ட சொல்ல, ரெண்டு பேரும் பண்றாங்க அல்லாஹ்வுக்காக பிரிந்து கொண்டார்கள் என்கிற இந்த வரலாற்று செய்தியை இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய ஸஹீஹுல் புகாரியில பதிவு பண்ணிருக்கிறாங்களே, அவையின் ஆளுமை சகோதரர்களே தாய்மார்களே, சஹாபாக்குரிய பண்பு என்ன, சமயனா வாத்தானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்பதை சும்மா அப்படி இப்படி கட்டுப்படுறதுல திருமண வாழ்க்கைங்க முக்கியமான ஒப்பந்தம், ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரை வாழ்ந்து கிடக்கிறாங்க, இது மார்க்கத்தில் கூடாது ஹராம் என்ற காரணத்தால் கட்டுப்பட்டாங்களா இல்லையா? அப்படி குரான் சொன்னாலே வெறுமனை பேசக்கூடிய கேட்கக்கூடிய மக்களாக இல்லாமல் பின்பற்றக்கூடிய மக்களாக கட்டுப்படக்கூடிய மக்களாக அமல் பண்ணக்கூடிய மக்களாக இருப்பதுதான் ஹுதுபாவுடைய பிரதானமான நோக்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு என் அருமை சகோதரர்களே கோபப்படக்கூடாது. நல்ல குணத்தில ஒரு முக்கியமானது என்ன, பொறுமையா இருக்கிறேன், அது நல்ல ரொம்ப நல்ல குணம். கோபப்படுறது என்ன, பெரிய கெட்ட குணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திருமறை குரானின் சூரா ஆல் இம்ரான் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது அத்தியாயத்தின் 134 வசனம், அதில் சொர்க்கவாசிகள் யார், நீங்க என்ன செஞ்சா சொர்க்கத்துக்கு போக முடியும், என்ன செஞ்ச நரகத்துக்கு போயிருவீங்க என்பதை அல்லாஹ் பிரித்து பட்டியல் போடுகிறான். அதில் சொர்க்கவாசியுடைய பண்புகளை அந்த மூணில் 134 வசனத்தில் பதிவு செய்கிறான். அல்லதி அவர்கள் மக்களை மன்னித்து விட்டு வருவார்கள், அவர்கள் கோபப்பட மாட்டார்கள், கோபத்தை மீண்டும் முழுங்குவார்கள். அப்ப யாரு கோபத்தை அடக்குறாங்களோ அவங்க யாரு, சொர்க்கவாசி. யாரு கோபத்தை பிரபலிக்கிறாங்களோ அவங்க யாரு, நரகவாசி. இன்னும் சொல்ல போன நபிகள் நாயகம் செல்லும் சில முக்கியமான சில நேரங்கள்ல கோபப்பட்டிருக்கிறாங்க, ஹதீஸ் வருது. கோபப்பட்டாங்கன்னா நம்மள மாதிரி கோபத்தின் பிரதிபலிப்பு வாயில வார்த்தைகளை கொட்டுகிறோமே, அதை செயல்கள் மூலமாக காட்டுகிறோமே, அப்படியே பண்ணாங்க. அவ கோபத்தை சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லா கோபப்பட்டாங்க இப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ரசூலுல்லாவுடைய முகம் மாறு, முகம் சிவக்கு, அந்த முகம் மாறுது, முகம் சிவக்கு, வாயில ரசூலா எதுவும் பேச மாட்டாங்க. அந்த முகமாற்றத்தை பார்த்த சஹாபாக்கள் புரிந்து கொள்வார்கள், நபிகள் நாயகம் கோபப்பட்டு விட்டார்கள் என்ற காரணத்தால. ரலீத்து பில்லாஹி ரப்பன் வபி இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா என்றெல்லாம் சொல்லுவாங்க என்ற ஹதீஸ்களை பார்த்திருக்கிறோமே. அவை நாடமை சகோதரர்களே, இந்த உலகம் என்பது தற்காலிகம், ஒரு அற்பமானது. ஒரு காலத்துல மூத்தா போயிருவோம், நம்மள விட பல கோடி மடங்கு உயர்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போயிட்டாங்க இல்லையா, வெறும் 63 வயசு. 63 வயசுல போய் சேர்ந்துட்டாங்க முதல் கலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆயிட்டாங்க, வயசு எத்தனை, அதே 63. இரண்டாவது கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு குத்தி கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டாங்க, வயசு எத்தனை, அதே 63. மூன்றாவது கலீஃபா இட்டு விட்டு நாலாவது கலீஃபா அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சுபுஹுத்துல் கைல ஃபஜ்ருத்துல் கைல அவங்களும் குத்தி கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டாங்க, வயசு எத்தனை, 63. அவையின் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, நம்மளை விட பல கோடி மடங்கு உயர்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இது மாதிரி உயர்ந்தவர்கள் சஹாபாக்கள் போய் 63 வயசு ஒரு அற்பமான வயசு அதுல போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப நம்மளும் போய் சேருவோம். அப்படி சேருகிற போது இந்த உலகத்தை விட அந்த மறுமையில நமக்கு வந்து நிம்மதியா இருக்கணும். மறுமையில போய் யார் மூத்தா போவாங்களா, நோய் வருமா, கவலைப்படுவாங்களா, அங்க போய் மௌத்தி இல்ல, நோய் இல்ல, கவலை இல்ல, கஷ்டம் இல்ல. அப்ப அந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் கோபத்தை நீங்கள் அடக்கிக் கொள்ள வேண்டும். யார் கோபத்தை அடக்குகிறானோ அவன் சொர்க்கவாசி, யார் கோபத்தை வெளிகாட்டுகிறானோ அவன் யாரு, நரகவாசி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி திருமறை குர்ஆனின் சூரத்து ஷூரா என்று சொல்லக்கூடிய 42 அத்தியாயத்தின் 43 வசனம். அதில் ஈமானில் பலமுள்ளவர்கள், ஈமான் யாருடைய ஈமான் பலமாக இருக்கிறது என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் பறைசாட்டுகிறான். யாரு சபூராக இருந்தார்களோ, அல்லாஹ் பேசுகிறான், வலமன் சபர, யாரு சபூராக இருந்தார்களோ, யாரு மன்னித்து விட்டார்களோ, சபூராவும் இருக்கணும் யாரு சபூரா இருந்தார்களோ, யாரு மன்னித்து விட்டார்களோ, இன்னதாலி கிளமின் அசுமில் அவர்களே ஈமானில் பலமிக்கவர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்ம எல்லாம் ஈமான்ல பலமான ஆளா இருக்கணுமா, பலவீன ஆளா இருக்கணுமா? பலமா இருக்கணும்னு சொன்ன நம்மள்ட சபூர் இருக்கணும். பலமா இருக்கணும்னு சொன்ன நம்ம மக்கள் என்ன செய்யணும், பழி வாங்க துடிக்கிறாங்க. அந்த மாதிரி பழி வாங்க துடிக்காமல் மக்களை மன்னித்து விட்டு விட வேண்டும் என்பதற்கு இந்த வசனம் சான்றா இல்லையா? மட்டுமில்லாம இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியின் 6116 ஹதீஸாக இந்த ஹதீஸ வந்து பதிவு பண்றாங்க. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி? அவுசினி யா ரசூல் அல்லா, அல்லாஹ்வுடைய தூதர, எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், எனக்கு வசியத்து பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டாரு. ரசூல்லா வசியத்து பண்றாங்க. என்ன பெரிய வசியத்து? லா தகலப், என் அருமை சோழரே நீ கோவப்படாதே. அதான் வசியத்து. வசியத்து ரசூல்லா வசியத்து பண்றாங்க கேக்குறாங்க. அவங்க வசியத்து பண்றாங்க, பெரிய லிஸ்ட் போட்டு வசியத்து பண்ணல, ஒரே ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? லா தகலப், நீ கோவப்படாதே, நீ பொறுமையாக இரு, இதுதான் என் வசியத்தாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் செல்லும் அந்த சஹாபிக்கு சொல்லுவாங்க. அவர் என்னடா நம்ம பெரிய வசியத்தை கேட்டோம், சின்ன ஒரு வார்த்தையை ரசூல் சொல்லிட்டு போயிட்டாங்களே, அது அவருக்கு ஒரு திருப்தி கொள்ளவில்லை. திருப்தி இல்லை என்ற காரணத்தால அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு முக்கியமான வசியத்தை பண்ணுங்க அப்படி கேட்பாரு. அதுக்கு ரசூல் அவர் பதில் என்ன? கோவப்படாது அப்படிங்குவாங்க. மறுபடியும் மூன்றாம் முறை கேட்பாரு, அதுக்கு என்ன பதிலே? கோவப்படாது என்று மூன்று முறை வசியத்து 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 என்று கேட்கிற போது சொன்ன பதில் என்ன? கோவப்படாது 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 என்று நபிகள் நாயகம் செல்லும் அந்த சாபிக்கு வசியத்து பண்ணாங்க அப்படின்னு சொன்ன. அப்ப கோவப்படாமல் மென்மையாக பொறுமையாக இருப்பது எவ்வளவு அவசியங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து சான்றா இல்லையாங்க. ஒரு வரலாறு வரேன். இமாம் புகாரி அந்த வரலாறு பதிவு பண்றாங்க. இரண்டாவது கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கலீஃபா இருக்கும் போது உயினா என்று சொல்லக்கூடிய ஒருவர், இவர் சஹாபி இல்ல, சஹாபிக்கு பிறகு வந்தவர். இவர் கலீஃபாவை பார்க்க வர்றாரு. கலீஃபாவை பார்க்க வரும்போது கலீஃபா மதீனாவுடைய பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி அதுல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நான் கலீஃபாவை சந்திக்கிறேன் அப்படின்னு உள்ள வர்றாரு. உள்ள கலீஃபா உட்கார்ந்துக்கிறாங்க. கலீஃபாவை பார்க்கணும் பேசுறேன். அவர் முஸ்லீம், இவங்களும் முஸ்லீம். ஒரு முஸ்லீம் முஸ்லீம் சந்திக்கிறாங்க. என்ன சொல்லணும்? சலாம் சொல்லணுமா இல்லையாங்க? உயினா உள்ள வர்றாரு, அது கலீஃபாவை பார்க்க வர்றாரு. கலீஃபாவை பார்த்துட்டாரு, கலீஃபாவை பேசுறதுக்கு முன்னால அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிருக்க வேண்டும். ஆனால் அந்த உயினா சலாம் சொல்லவில்லை. சலாம் சொல்லாம நேர வர்றாரு. நேர வந்து கலீஃபா முகத்துக்கு முகம் பார்க்கிறாரு. பார்த்து பேசவும் ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பித்த முதல் பேச்சிய என்ன என்று சொன்னால், எபுனல் ஹத்தாம், ஹத்தாபின் மகனே என்று கூப்பிட்டார். பொதுவாக கலீஃபாக்களை எப்படி கூப்பிடுவாங்க? யா அமீரல் மூமினீன், மூமின்களின் தலைவரே என்றுதான் அழைக்கப்படுவார்கள். அப்ப அமீருல் மூமினின் சொல்லாம ஓங்கி மண்டையில தட்டுற மாதிரி எபுனல் ஹத்தாம், ஹத்தாபின் மகனே அப்படின்றாரு. கலீஃபா வந்து கொஞ்சம் கோபக்காரங்க தெரியும் உங்களுக்கு இல்லையா? வரலாறு ஹதீஸ்களை படிச்சுக்கிறோம். என்னடா வந்தாரு, சலாம் சொல்லல, மரியாதையா பேசாம எவரல் ஹத்தாபுங்கிறாரு, உள்நோக்கத்தில் வந்திருக்கிறாரு என்பதை கலீஃபா புரிந்து கொண்டார்கள். சரி, என்னதான் பேச பேச விடுவாமே, அப்ப என்ன இதை உள்வாங்க முடியும்? பேச விடுறாங்க. அவர் சொன்னாரு, உங்க ஆட்சியில நீதம் இல்லை, நேர்மை இல்லை, பாரபட்சம் தாண்டவமாறுகிறது என்று ஒரு குற்றச்சாட்டை சுமத்தினார். கலீஃபா கேட்டாங்க, நான் எதுல நீதமா இல்ல, நான் எதுல பாரபட்ச காட்டுன, சுட்டி காட்டு நான் என்ன செய்வேன், மாத்திக்கிறேன், திருத்திக்கிறேன் அப்படிங்குவாங்க. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், சுட்டி காட்ட மாட்டேன், ஆயிரம் தர மாட்டேன். ஆனா நீங்க என்ன இல்ல, சரியில்லை, உங்கள்ட்ட நீதம் இல்ல, நேர்மை இல்ல அப்படின்ட்டாரு. அப்படின்னு சொன்ன உனையும் சலாம் சொல்லல, எவ்வளவு கத்தாபுண்டாரு, குற்றச்சாட்டு வச்சாரு, ஆதாரம் இல்ல, பாட்டி வந்து வில்லகமான பாட்டி என்பதை புரிந்து கொண்ட கலீஃபா உமர் பின் கத்தா ரலியல்லாஹு அன்ஹு அவரை அடிக்க கையை தூக்கிடுவாங்க. அடிக்க கலீஃபா என்ன செய்வாங்க, கையை தூக்கிடுவாங்க. கலீஃபாட்ட ஒரு அடி வாங்கிறதா அது ஒரு மௌத்தாக போயிருவார். அவங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அடிக்க கையை தூக்குற உடனே பக்கத்தில் இருந்த ஒரு சஹாபி அவங்க சொல்லுவாங்க, யா அமீரல் முஃமினீன், நீங்கள் குர்ஆனை பார்க்கவில்லையா, படிக்கவில்லையா? திருமறை குர்ஆனிலே சூரத்துல் ஆராஃபிலே அல்லாஹ் பேசுகிறான், ஹுதில் அஃவ வஅமர் பில் உருஃபி வஅரில் அனில் ஜாஹிலீன். ஹுதில் அஃவ, மக்களை மன்னித்து விட்டு விடுங்கள். வஅமர் பில் உருஃபி, மக்களுக்கு நன்மைகளை ஏவுங்கள், தீமைகளை விட்டு மக்களை தடுத்து விடுங்கள். வஅரில் அனில் ஜாஹிலீன், இது போன்ற ஜாஹிலுகளும் இருக்கத்தான் செய்வார்கள். இது போன்ற ஜாகிலர்கள் மடையர்கள் பேசுவார்கள், அந்த மடையனை மன்னிச்சிரு அப்படின்னு அல்லாஹ் சொல்லலையா? அப்ப இவன் வருவா இந்த மாதிரி பேசுவாங்கிறதெல்லாம் அல்லாஹ்வுடைய முன்னறிவிப்பு. அவனை மன்னிக்க அல்லாஹ் சொல்றான், அவனை அடிக்க முற்படுவது தவறு என்று பக்கத்தில் இருந்த ஒரு சஹாபி வசனத்தை சொன்ன மாத்திரத்தில் கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்க, ஓங்கன கையை கீழே போட்டுட்டாங்க, அவருக்கு உபதேசம் பண்ணி அனுப்பி விட்டாங்க என்கிற இந்த வரலாறை இமாம் புகாரி தங்களுடைய ஹதீஸ் தங்களுடைய சஹீஹுல் புகாரில பதிவு பண்றாங்களே. அப்ப பழி வாங்குவது தப்பு, கோபப்படுறது தப்பு, குர்ஆன் ஹதீஸை கேட்டுவிட்டு கேட்காத மாதிரி போறமே, அமல் பண்ணாம போறமே, அதெல்லாம் என்ன தப்பு? முடிந்தவரை அமல் பண்ண முயற்சிக்கணும் என்பது முக்கியமான செய்தி. அதனால கோபப்படாம மென்மையாக பொறுமையாக இருப்பது முக்கியமா. நல்ல குணம் ஒண்ணும் இல்லைங்க, ஒரு ஆளை நீங்க சமுதாயத்தில் நல்லவனா கெட்டவனாங்கிறது எப்ப பார்த்தாலும் சிறு சிறு கோபப்படுறான்னு நினைக்கிறேன், அவனை நம்ம நல்லவன் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம், நெருங்கவே மாட்டோங்க, அவன்கிட்ட போய் பேசவே மாட்டோம், நல்லதுக்கு போக மாட்டோம், கெட்டதுக்கு போக மாட்டோம். ஒரு மாதிரி யாரும் கேட்டாரு, அவன் ஒரு மாதிரி கோபக்காரங்க அப்படின்றவன். அதே சமயத்தில் கோபம் இல்லாம பொறுமையா சாந்தமா டீல் பண்ணிக்கல, தங்கமான மனுஷங்க ரொம்ப நல்லவருங்க, போங்க பேசுங்க, அந்த மாதிரி நம்ம உதவி செய்வோம், உதவிய வாங்குவோம். அப்ப நல்லவேன்னு பேர் வாங்கணும் அப்படின்னு சொன்னா பொறுமையா இருக்கணும், நல்லவேன்னு பேர் வாங்குறமே அது நம்ம சுருக்கத்துக்கு அழைத்து அபரிசு வருது. நம்ம மூத்தா போன பிறகு யாரு நல்லவங்கன்னு நம்மள சொன்னமாக்க அந்த வார்த்தையின் மூலமாக நம்ம சுருக்கத்துக்கு போகும். கெட்டவன் என்று மக்கள் பேசினா அந்த வார்த்தை என்ன செய்ய, நரகத்துல தள்ளி. தெளிவா அறிச்சு இருக்கங்க. அப்ப கோபம் என்பது கெட்ட வேண்டிய முத்திரையை தந்துடும், அதனால கோபத்தை விட்டு விட வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்க, நம்முடைய வாழ்க்கையில மென்மை வேண்டும், மென்மை முக்கிய கடுமை காட்டணமாக்க காட்டுத்தனமா இருந்தமாக்க நமக்கு நல்ல பேர் வராது, அது மார்க்கத்தின் தப்பு. நபிகள் நாயகத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை ஒரு ஹதீசி சொல்லி முதல் குத்துவாயை ஒழிப்பது என்று சொன்னால் திருமறை குர்ஆன்ல சூரா ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது அத்தியாயத்தின் 159 வசனம், அதுல ரசூலுல்லாஹ்வுடைய பண்பை இந்த வசனத்தை அல்லாஹ் பேசுகிறான். ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்தலஹும் வலவு குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவுலிக. நபியே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மூலமாக நீங்க வந்து மக்கள்கிட்ட மென்மையா இருக்கிறீங்க, நீங்க மட்டும் மக்களிடத்தில் மென்மையாக இல்லை என்று சொன்னால் உங்களை விட்டு மக்கள் விரண்டோடி இருப்பார்கள் என்று பேசுகிறானே. அப்ப நபிகள் நாயகத்தை பார்க்க கூட்டம் கூட்டமா மக்கள் வந்தாங்களே, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களே, மார்க்கத்துக்காக தியாகம் பண்ணாங்களே, உயிரை கொடுத்தாங்களே, அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய அணுகுமுறை, அவங்களுடைய மென்மை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகத்தை பற்றி முந்திய வேதங்களில் சொல்லப்பட்டதை இமாம் புகாரி பதிவு பண்ணிருக்காங்க. ரசூலுல்லாஹ் பத்தி குர்ஆன் இருக்குது, ஹதீஸே வருது. குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்படாத முந்திய இன்ஜீலில, முந்திய தௌராத்தில, முந்திய ஜபூர்களில நபிகள் இப்படி ஒரு நபி வருவாரு என்பது முன்னறிவிப்பு இருந்திருக்கிற முந்திய வேதத்துல. அந்த தௌராத்தில் சொல்லப்பட்ட, இன்ஜீலில் சொல்லப்பட்ட, முந்திய வேதங்களில் நபிகள் நாயகத்தை பற்றி அறிவிக்கப்பட்ட ஒரு முன் அறிவிப்பை இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியின் 2125 ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. அறிவிக்கின்ற சஹாபி அப்துல்லா பின் அமர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அஹபரனி அன் ஸிஃபத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌராத்தி, தௌராத்து போன்ற ஏடுகளில் கிரந்தங்களில் நபிகள் நாயகத்தை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், யா ஐயுஹன் நபியு, ரசூலுல்லாஹ் சொல்லப்பட்டிருக்கிறான், யா ஐயுஹன் நபியு, நபியே, இன்ன அர்சல்நாக்க, நிச்சயமாக நாம் உங்களை அனுப்பினோம், ஷாஹிதன், சாட்சி சொல்லக்கூடியவராக, முபஷிரன், நற்செய்தி சொல்லக்கூடியவராக, நதீரன், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராக, எழுத படிக்க தெரியாத சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடியவராக நாம் உங்களை அனுப்புவோம். அந்த அவுதி, நீங்கள் என்னுடைய அடிமை, என்னுடைய ரசூல், வசம்மைத்துக்கள் முத்தவக்கி நபியே உங்களுக்கு முத்தவக்கில் என்று நாமே பேர் முத்தவக்கில் என்று சொன்னால் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தவர்கள். அப்ப அல்லாஹ் ரசூலாவுக்கு பேர் வச்சானா இன்னை சம்மைத்துக்கள் முத்தவக்கி நீங்கள் அல்லாஹ்வின் மீது முழுமையாக பொறுப்பை சாட்டியவர்கள் என்று சொல்லிவிட்டு நபியே லைஸ பி ஃபல்லின் வலா ஹலீலின் நீங்கள் கடுகடுப்பானவராக இருக்க மாட்டீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாக முந்திய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வலைஸ பி ஃபல்லின் வலா ஹலீலின் கடும் சித்தம் உள்ளவராக கடுகடுப்பவராக நீங்க இருக்க மாட்டீங்க. வலா சஹாபின் ஃபில் அஸ்வாத்தி சூக்குகள் கடை வீதிகளில் போய் கூச்சல் போடுறாங்களே அது மாதிரி அந்த நபி இருக்க மாட்டாரு. வலா எதுபவு பி சையாத்தி சையாத்த தீமையை கொண்டு தீமையை தடுக்கக்கூடியவராக அந்த நபி இருக்க மாட்டாரு. மாறாக அந்த நபி என்ன செய்வார் என்று சொன்னால் வலாக்கின் யாஹூ அவர் சாதாரண சின்ன சிறிய விஷயங்களை பெருசுபடுத்த மாட்டார். பெரிய விஷயத்தை கூட சாதாரண விட்டுட்டு போயிடுவாங்க. வயதுபீர மக்களை மன்னித்து விடுவார்கள். வலை எக்பரல்லாஹு அல்லாஹ்வை மௌத்தாக்க மாட்டான். இதுவரை மௌத்தாக்க மாட்டான் என்று சொன்னால் ஹத்தா யுகீம பிஹி மில்லத் அல் ஹௌதா வளைந்து போன மார்க்கத்தை நேராக நிமிர்த்தாத வரை அல்லாஹ் அவர்களை மௌத்தாக்க மாட்டான். இதுல எங்க சொல்லப்பட்டிருக்கு ரசூலுல்லாஹ் பத்தி முந்தைய தௌராத்துல இன்ஜில்கள வேற வேற வேலைகளை சொல்லப்பட்டதை இமாம் புகாரி பதிவு பண்ணிருக்கிறாங்க. அப்படி சொல்லிவிட்டு அந்த நபி என்ன செய்வாங்கன்னு சொன்னா பி ஐய கூலு மக்களுக்கு தாவன செய்வார்கள் லா இலாஹ இல்லல்லாஹ். நீங்கள் கலிமா சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள். அப்படி நீங்கள் சொல்வதன் மூலமாக யுஃப்தஹு பிஹா ஆயுனு உம்மின் வாதானு சும்மின் வ குலூபி உல்ஃபின் இந்த கலிமா மூலமாக யாருடைய கண்களுக்கு திரையிடப்பட்டிருக்கிறதோ அந்த திரைகள் நீங்கும். யாருடைய காதுகளுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சீல்கள் அகற்றப்படும். யாருடைய உள்ளத்திற்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சீல் என்ன செய்ய அகற்றப்படும் என்பது எல்லாம் நபிகள் நாயக மக்களுக்கு போதிப்பாங்க என்பது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? தௌராத்துகளில் இன்ஜீல்களில் சபூர்களில் நபிகள் நாயகத்துடைய பண்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது இமாம் புகாரி பதிவு பண்ணிருக்கிறாங்க. அப்ப என் அருமை சகோதரர்களே இந்த பண்பில் ஒரு பண்பு என்ன? அவங்க மென்மையா இருப்பாங்க, அவங்க கடுமை காட்ட மாட்டாங்க என்பது ஏற்கனவே சொல்லப்பட்ட பண்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நபிவழி நபிவழி என்பது நம்ம நினைக்கிறோம் நபிகள்னா என்ன? நபிவழியில் நம் திருமண பத்திரிகை அடிச்சுக்கிறோமே அதுக்காக நபிவழி நபிவழினா என்ன? குர்ஆன் சுன்னாவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை பின்பற்றுவது என்ன? நபிவழி. அவ நபிகள் நாயகத்தை பொறுத்தவரை அவங்க மென்மையா இருந்தாங்க, அவங்க கோபப்படல, சகித்து போனாங்க, திட்டு கொடுத்தாங்க என்பது நபிவழியாக இருக்கிறது. எனவே என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே எப்படி சஹாபாக்கள் குர்ஆனுடைய ஒரு வசனம் சொல்லப்பட்டால் ஹதீஸுகள் சொல்லப்பட்டால் சமயனா வாத்தானா கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று கட்டுப்படக்கூடிய உள்ளத்தை இறையச்சத்தை அல்லாஹ் சஹாபாக்களுக்கு கொடுத்தானோ அது போன்ற ஒரு இதயத்தை அது போன்ற உள்ளத்தை நம்முடைய உள்ளங்களிலும் நம்முடைய கல்புகளிலும் அல்லாஹ் தந்து எந்த வசனங்களை படிக்கிறோமோ எந்த வசனங்களை கேட்கிறோமோ எந்த ஹதீஸுகளை கேட்கிறோமோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்டுப்படக்கூடிய அமல் செய்யக்கூடிய தௌஃபீகத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக என துஆ செய்து முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன்னார்.
இன் அல்ஹம்துலில்லாஹ் اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே நம்ம வழக்கமா இரண்டாவது ஹுத்பாவுல துஆக்களை பத்தி பார்த்து கொண்டிருக்கிறோம்.
அப்பறம் இந்த வார துஆ என்ன அப்படி சொன்னா சாப்பிட்ட பிறகு ஓதக்கூடிய துஆ என்ன என்பதை இமாம் திருமிதி தன்னுடைய ஜாமியா திருமிதியின் 3458 ஹதீஸாக இந்த ஹதீஸை வந்து பதிவு பண்ணிருக்கிறாங்க. நீங்கள் சாப்பிட்டவுடன் ஓத வேண்டிய துவா என்ன என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அதாமனி ஹாதா வரஸக்கனீஹி மின் கைரி ஹௌலி மின்னி வலா குவா என்பது அழகான துவா. மறுபடியும் ஞாபகம் ஊற்றேன், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அதாமனி ஹாதா வரஸக்கனீஹி மின் கைரி ஹவுலி மின்னி வலா குவா என்பது துவா. துவாவின் பொருள் என்ன என்று சொன்னால் என்னுடைய முயற்சி என்னுடைய சக்தி இல்லாமல்
இந்த உணவை எனக்கு உணவாக அளித்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்பது துஆவுடைய பொருளாக இருக்கிறது. இந்த துஆவுடைய ஃபாயிதா என்ன? துஆவுடைய பொருள் ஓகே, இந்த துஆவுக்கு என்ன ஃபாயிதா என்பதை அறிவிக்கக்கூடிய இது திருமீதி வருது, அபூதாவில் இருந்து ஹதீஸ் இருக்குது, இப்னு மாஜாவில் இருந்து ஹதீஸ் வருது. எல்லாருமே இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த ஹதீஸுக்கு ஒரு ஃபாயிதா சொல்றாங்க. யாரை சாப்பிட்டு விட்டு இந்த துஆவை ஓதிவிட்டாரோ அவர் செய்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். என் அருமை சகோதரர்களே, காலையில நாஸ்தா பண்ண உடனே பண்ணி முடித்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அத்தாமனி ஹாதா வரசகனீஹி மின் கைரி ஹௌலி மின்னி வலா குவா என்று ஓதிவிட்டால் அதுக்கு முந்தி செஞ்சிருப்போமே அத்தனை பாவங்கள் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டன. அவரை மதியான சாப்பிடுறோம், எடைப்பட்ட நேரத்தில் ஒன்று ரெண்டு பாவங்கள் செஞ்சிருக்கலாம், மதியான அதே துவா ஓதுறோம், அல்ல என்ன செஞ்சிட்டான் மன்னித்து விட்டான். நைட்டு சாப்பிட்டு ஓதுறோம், மதியான டூ நைட்ல சில பாவங்கள் செய்திருக்கலாமே, அதே நாள் என்ன செஞ்சிட்டான் மன்னித்து விட்டான். அப்ப நம்ம நிச்சயமா ஒரு நாளைக்கு முறையில சாப்பிட போறோம், சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு இதை ஓயிட்டமாக்கு மன்னிப்பு 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 இப்ப ஓட்டா பிறந்தவங்கள அல்லாஹ் மன்னிச்ச ஒரு பரிசுத்தமான அல்லாஹ் எழுப்புவானா இல்லையா? அப்ப அழகான ஒரு ஃபாயிதாவாக இருக்கிறது. எனவே இதை நீங்கள் மனப்பாடம் செய்யுங்கள். நம்ம போர்ல வந்து எழுதப்பட்டிருக்கிறது, நம்ம வாட்ஸ்அப்ல இன்ஷா என்ன செய்வாங்க அந்த துவா இன்ஷா அனுப்பி விடுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சஹாபாக்கள் கேட்கக்கூடிய மக்களாக இல்லாமல் யாரா இருந்தாங்க? பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தாங்க என்பதை ஞாபகம் ஊட்டி எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற துஆக்களை சொல்லுகிற போது சஹாபாக்கள் போட்டி போட்டி மனப்பாடம் பண்ணாங்களோ அமல் செஞ்சாங்களோ தாவா செஞ்சாங்களோ அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்மையும் அல்லாஹ்வாக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய எல்லா விதமான இபாதத்துகளையும் அல்லாஹ் அங்கீகரித்து நாளை மறுமையில மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில நபிமார்களோடு சஹாபாக்களோடு இதுபோல தங்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக என்று துவா செய்து முடிக்கிறேன். اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والمشركين ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار واخر دعوانا ان الحمد لله رب العالمين.